நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் யுமா வாசுகியவர்களே.
வணக்கம்.
உங்களுக்கு கிடைக்கும் இந்த சாகித்ய அகாடமி விருது எதிர்பார்த்த விருதா அல்லது எதிர்பாராமல் கிடைத்த ஒன்றா, எப்படி?
இதிகாசம் அப்படிங்கறது ஒரிஜினல் பெருமலையில பேரு. அது நான் வந்து ஏற்கனவே படிச்சிருந்தேன், பல்லாண்டுகளுக்கு முன்னால நான் படிச்சிருந்தேன். இப்ப இந்த நாவல் ஓவிய விஜயனுடைய இந்த கசாக்கின் இதிகாசம் மலையாளத்துல மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு நாவல். இப்ப சமீபகால மலையாள விமர்சனங்கள்ல கசாக்கின் இதிகாசத்துக்கு பின்னால கசாக்கின் இதிகாசத்துக்கு முன்னால அப்படிங்கிற மாதிரியான சில பிரயோகங்கள் இருக்கு. அந்த அளவுக்கு அதுக்கான முக்கியத்துவம் இருக்குது. அப்ப நான் படிக்கும் போதும் அந்த நாவல் எனக்கு மிக மிக கவர்ந்த நாவலா, மறக்க முடியாத ஒரு நாவலா இருந்து, அதுக்கு பிறகு பல்லாண்டுகள் கழிச்சு இதுல கேட்டாங்க, காலச்சூடு பதிப்பத்துல கண்ணன் பேசினாங்க, இதை நீங்க வந்து தமிழ்ல மொழிபெயர்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து ரொம்ப சந்தோஷமா அதை ஏற்றுக்கொண்டேன். ஆனா நான் வந்து ஏற்றுக்கொண்டேனே தவிர அதுல போகும்போது எனக்கு அநேக பிரச்சனைகள் சந்திக்க இருந்தது. அது வந்து அந்த மொழிநடை வந்து அப்படிப்பட்ட ஒரு மொழிநடை, பாலக்காடு பக்கத்துல உள்ள கிராமத்துல நடக்கக்கூடிய கதை, தமிழும் மலையாளமும் சேர்ந்து பிணைந்த ஒரு மொழி, ரொம்ப ரொம்ப இறுக்கமான கைத்துவமான ஒரு மொழியா இருந்தது. அந்த வட்டார வழக்கு பிரயோகங்கள் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு குழப்பமா இருந்தது. அப்ப என்னுடைய நண்பர்களுடைய துணை நான் நாட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. நண்பர் ரொம்ப மனப்பூர்வமா எனக்கு உதவி செஞ்சாங்க. அப்படிதான் வந்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் அந்த வேலையை நாங்க வந்து செஞ்சோம். அப்படி செய்யும் போது எனக்கு அது வந்து அதை வெற்றிகரமா முடிக்கணும், நான் உணர்ந்த அளவுக்கு அந்த நாவருடைய கவித்துவம், அதனுடைய மொழி அழகு, அதனுடைய விஸ்தீர்ணம், அது வந்து வாசகர்கள் கொஞ்சம் உணரணும், அது முக்கியமா நான் கடத்தணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய பேராசை இருந்தது. அவ்வளவு சிரமங்களுக்கு பிறகு எனக்கு திருப்திகரமான முறையில நான் அந்த நாவலை முடித்தேன். அது மட்டும்தான் என்னுடைய நோக்கமா இருந்தது. அந்த நாவலை நான் வந்து நிறைவா நான் உணர்ந்த வகையில அதனுடைய உயர்வான அம்சங்கள் எதுவும் குறைவுபடாம வாசகர்களுக்கு கொடுக்கணும், தமிழ் வாசகர்களுக்கு, அப்படிங்கறது மட்டும்தான் என்னுடைய நோக்கமா இருந்தது. அதனால வேற எதுவும் எதிர்பார்க்கல. அதுக்கு பிறகு இந்த விருது அறிவிக்கப்பட்டது ரொம்ப தற்செயல் இருந்தது.
அடுத்து உங்க இயற்பெயர் மாரிமுத்து அப்படின்னு வாசிக்கிறோம், ஆனா நீங்க யூமா வாசகி அப்படிங்கறது உங்க புனை பெயரா இருக்கு. மாரிமுத்து எப்படி யூமா வாசகியா நீங்க?
என்னுடைய பெயர் வந்து மாரிமுத்து, அப்பா பேர் வந்து தினகரன், அம்மா பேர் வந்து ரமணி அம்மாள். தி மாரிமுத்து என்னுடைய ரெக்கார்டு உள்ள பேரு, இயற்பெயர். எனக்கு வந்து முகமது யூசுப் நண்பர் ஒருத்தர், சின்ன வயசுல இருந்தே நண்பர், இன்றைய வரலையும் ரொம்ப இறுக்கமான நண்பர். இப்ப நான் அவங்க குடும்பத்தோட அவங்க குடும்பத்து உறவினர்கள் எல்லாரும் கூட எனக்கு வந்து மிகப்பெரிய நேசமும் தோழமையும் சகோதரத்துவமும் உண்டு. அவங்க கூட சேர்ந்து நான் அவங்க சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களுக்கெல்லாம் நான் அவங்க கூட சேர்ந்து போயிருக்கேன். அவங்க நோன்பு இருக்கும் போது நானும் அவங்க கூட சேர்ந்து நோன்பிருந்திருக்கேன். அப்படி அவங்க கூட இரண்டரை பழகக்கூடிய ஒரு சூழல்ல இந்த நண்பனுடைய அந்த பால்யகால யூசுப் அப்படிங்க நண்பனுடைய பேரை வந்து நான் வந்து என்னுடைய முதல் பேரை வைத்து கொண்டேன். அப்ப என்னுடைய பேர் வந்து மாரிமுத்து, ரெண்டும் சேர்ந்ததா யூமா. வாசகி அப்படிங்கிறது என்னுடைய தமக்கு என்னுடைய பேரு. அப்பா வந்து சின்ன வயசுல தவறி போனாங்க. அப்ப வந்து என்னையும் என்னுடைய அண்ணனையும் வளர்த்து அளாக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பை வந்து அக்கா ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப அதனால அக்கா மேல உள்ள அந்த நன்றி உணர்வுக்காக நான் வந்து அந்த பேரை சேர்த்து வச்சு எழுதிருக்கேன்.
சரி, இப்ப நீங்க வந்து ஒரு படைப்பிலக்கியவாதி, கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறீங்க, அப்படிலாம் இருந்த பிறகு கூட அதே உச்ச விருது அப்படின்னு பார்க்கப்படுற ஒரு சாகித்ய அகாடமி உங்க மொழிபெயர்ப்புக்கு வந்திருக்கு இல்லையா? இப்ப பூரணசந்திரன் அவர நேர்முகம் கண்ட பிறகு கூட அவர் சொன்னாரு, படைப்பிலக்கியத்துக்கு கிடந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு. உங்களுக்கு எப்படி இருக்கு?
இல்ல, எனக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. எனக்கு வந்து சொந்த படைப்பிலக்கியத்துக்கு கொடுத்தாலும் இப்ப வந்து மொழிபெயர்ப்புக்கு வாங்கினாலும் அதுக்கடையில எனக்கு வந்து வித்தியாசம் இல்லை, தோணல. ஏன்னாக்கா விஜயனுடைய ஒர்க்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கசாக்கின் இதிகாசம் எனக்கு மிக மிக பிடிச்ச ஒர்க்கு. அது வந்து அந்த மொழிபெயர்ப்பின் அடிப்படையில ஒரு விருது அப்படிங்கிறது வந்து சந்தோஷம் தான். இப்போ மொழிபெயர்ப்புக்கான சவால்கள், அதிகப்படியான சவால்கள் நான் வந்து சந்தித்த நாவல் அந்த நாவல், அவ்வளவு பாடுகள் கொடுத்துருக்குறேன். அது வந்து திருப்திகரமா வந்ததுல எனக்கு பெருமகிழ்ச்சி. அதனால இந்த படைப்புக்கு, சொந்த படைப்புக்கு இல்ல வந்து மொழிபெயர்ப்புக்கு அப்படிங்கிற வித்தியாசங்கள் எனக்கு வந்து தோணவே இல்லை.
சரி, இப்ப படைப்பிலக்கியம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து படைப்பிலக்கியம், கவிதை, இதுல வந்து எது வந்து எளிதாக கைவரப்படுது?
எதுவுமே படைப்பிலக்கியத்துல வந்து எதுவுமே எளிதுன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு. இப்போ உதாரணமா இந்த விஷயத்துக்கு இங்க கவிதையோ அல்லது வந்து இப்ப ஒரு ஓவியம் செய்யறதோ அல்லது வேற எதோ வேணாலும் எடுத்துக்கலாம். சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு கவிதை தன்னாலையில ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மிகுந்த சுலோகமா மிகுந்த எளிதா உங்க மனசுல வந்து தவழ்ந்து வந்து அமைஞ்சிடும். அதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. நீங்க அப்படியே நீங்க வந்து காகிதத்துல பிரதி எடுக்கும் போது அது பூரணத்துவம் பெற்று அதுக்கான அழகோட வந்திருக்கும். அது அது போல நடக்கும். உங்களுக்கு ப்ராசஸ்ல கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல நடக்கும். சில சமயங்கள்ல ஒரு வார்த்தை அல்லது ஒரு வரி உங்களை மிகப்பெரிய கண்ணாமூச்சி விளையாட்டுக்கும் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும் மிகப்பெரிய பாடுகளுக்கும் காலம் தாண்டி அழைச்சிட்டு போய் இறுதியில் முற்று பெற்று உங்களுக்கு ஒரு முழு வடிவமா வரும். இது போல நடக்கும். உங்களுக்கு சுலபம்னு எதுவுமே சொல்ல முடியாது. அதன் இயல்பு அந்தந்த உணர்வு அப்படிப்பட்டதான் எல்லாம் தீர்மானிக்கும், சூழல் தீர்மானிக்கும். சில விஷயங்கள் வந்து எளிதாகவும் சில விஷயங்கள் மிக அரிதாகவும் அந்த போல நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லா இலக்கிய வடிவங்களுக்கும் ஒண்ணுதான்.
சரி, இதுல இன்னொரு கேள்வி எப்படின்னா, பொதுவாக இப்ப கவிதை நீங்க வந்து கவித்துவமாக எழுதுறீங்க, அழகியலோட எழுதுறீங்க அப்படின்னு உங்களை வந்து பாராட்டுறாங்க. ஆனா இந்த நவீன கவிதைகளை பொறுத்த அளவுல ஒரு சாமானியனுக்கு வந்து அந்த கவிதை புரிகிறதே இல்லையே. இந்த ரெண்டுக்கும் ஒரு பெரிய இடம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு படுதா, அல்லது வந்து கவிதை இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு இருக்கா?
நம்ம வந்து உணர்வுகளை மொழியில கடத்தணும்னு ஒண்ணு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு வந்து அதோடைய அரிச்சொடி நமக்கு வந்து பழக்கம் ஆனா ஆவானா நமக்கு வந்து பழக்கப்படுத்திக்க வேண்டி இருக்குது. அப்போ வார்த்தைகளை நமக்கு அறிமுகம் கொள்ள வேண்டி இருக்கு. சொற்றொடர்களை நம்ம வந்து பழகி ஆக வேண்டிய அவசியம் இருக்கு. எது ஒன்றுக்குமே இப்படிதான். இப்ப வந்து நீங்க ஒரு ஓவியம் நீங்க செய்ய விரும்புறீங்கன்னா உங்களுக்கு உருவங்கள் வந்து பரிச்சயமா இருக்கணும், வண்ணங்கள் பரிச்சயமா இருக்கணும், அருவங்கள் பத்தி உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கணும். இப்படி எல்லாம் இருக்கு. இப்போ ஒரு கல்வியை அணுகிறதுக்கு ஒரு குறைந்தபட்ச பயிற்சி அப்படிங்கிறது அவசியமா இருக்கு. ஓவியத்தை அனுபவத்துக்கும் ஓவியத்தை அணுகிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் அது அவசியமா இருக்கும். சிற்பத்துக்கும் அப்படிதான். நம்ம நிலைமை அந்த பரிச்சயத்தின் அடிப்படையில தான் அதுவும் இந்த கவிதைக்கும் நமக்குமான உறவு சம்பவிக்கும். அப்படி இல்லைன்னா அது புரியப்படாம போகும். இப்ப நவீன ஓவியங்களை வந்து பார்த்து பரிச்சயம் வரைஞ்சாதான் நம்ம அதை வந்து ரசிக்க முடியும். இப்ப வந்து கன்னிகா ஓவியம் இருக்குது, பிகாசோடைய கன்னிகா, ஸ்பெயினுடைய உள்நாட்டு யுத்தங்களை பத்தி உள்நாட்டு யுத்தத்துலாம் பாதிப்புல பிகாசோ வரைஞ்சது. அப்போ அது வந்து இந்த ஓவியத்துக்குள்ள கொஞ்சம் பயணம் செஞ்சவங்க அதை வந்து வெகுவாக ரசிக்க முடியும். அப்படி அவங்களுக்கு அந்த மாதிரியான பழக்கம் இல்ல, கோடுகள் பற்றி, வண்ணங்கள் பற்றி, வடிவங்கள் பற்றி, அருவங்கள் பற்றி தெரியாதவங்களுக்கு அது வந்து எட்டாது. அவங்க மனசுக்கு அது எட்டாது இல்லையா? அது போல ஒரு பயிற்சியும் ஒரு நெருக்கமும் நமக்கு அவசியமா இருக்கு. மொழி கூட நம்ம பயின்று உணர்வை கடத்துறது போல, வண்ணங்களோட பயின்று நம்ம வந்து ஓவியம் செய்யறது போல, சுரங்கள் கற்றுக்கொண்டு நம்ம வந்து இசை நம்ம வந்து நிறுவுறது போல, இப்போ இலக்கியத்துக்கும் எல்லா கலை இலக்கியங்களுக்கும் ஒரு அடிப்படையான ஒரு பயிற்சி அவசியப்படுது எனக்கு தோணும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் சாகித்ய அகாடமி விருது பெறும் யூமா வாசுகி அவர்கள்.
நீங்க ஒரு பன்முக ஆளுமை கொண்டவர் என்றாலும் கூட எழுத்தோட சேர்ந்து ஓவிய கலையும் நீங்க வந்து நல்லா செய்யறீங்க. இந்த ரெண்டு எப்படி இணைஞ்சு போகுது? எழுத்து வேற, ஓவியம் வேற தானே? அப்ப ஓவியம்ங்கிறது
இல்ல இல்ல இல்ல, நீங்க ஒரு ப்ராசஸ் இப்போ வந்து அப்போ சாதாரண ஒரு உதாரணம், பல்லாண்டுகளா புழங்கி வரக்கூடிய ஒரு உதாரணம், மதங்கள் சார்ந்த ஒரு உதாரணம் சொல்லுவாங்கல்ல, எல்லா மதங்களும் கடவுளே சென்றடைகின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அது போல இந்த ஓவியம் சம்பந்தப்பட்டு, சிற்பம் சம்பந்தப்பட்டு, எழுத்து சம்பந்தப்பட்டு, பெர்ஃபார்மிங் ஆர்ட் சம்பந்தப்பட்டு அல்லாமே வந்து கவித்துவம் எனக்கூடிய ஒரு பெருங்கடையில சென்றடைகிறது. எல்லா கலை வடிவங்களும் கவித்துவம் எனக்கூடிய அந்த பெரிய ஒரு கடலை சென்றடையுது. அதான் நம்ம அடைய வேண்டிய மன மலர்ச்சி, பெரிய மன விகாசம், நம்மளுடைய உயர்வு, ஆன்மீக உயர்வு, அதுதான் நம்ம அடைய வேண்டிய இலக்கு அப்படிங்கிறது அதுதான் அப்படின்னு எனக்கு தோணுது.
உங்க எழுத்துக்கும் ஓவியத்துக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் சொல்லப்பட்ட உந்து சக்தி எது?
என்னுடைய அம்மாவுடைய அண்ணன்கள் வந்து ரெண்டு பேரு இருக்காங்க. அம்மாவுக்கு அண்ணன்கள் ரெண்டு பேரு, ஒரு தம்பி. அப்போ அம்மாவுடைய மூத்த அண்ணனுடைய பேர் வந்து கல்யாணராமன் அவர் பேரு. அவர் திராவிடர் கழகத்துல ரொம்ப தீவிரமான ஆர்வம் கொண்டு செயல்பட்டாரு. அவரு நாடகம் எழுதி அதை இயக்கி அரங்கேற்றுவாரு. இப்போ அவர் நாடக நடிகரும் கூட, கவிஞர் அவரு. அப்போ அவருடைய நாடகங்கள் சமூக சீர்திருத்தம் இந்த மாதிரியான தன்மையில் அமைந்தது. அந்த திராவிடர் கழக கொள்கைகளை பிரதிபலிக்கிற போல அவரு நாடகம் செய்வாரு. அது ஒரு நாடகம் வந்து அறிவுலகம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை MR ராதா வந்து மயிலாடுதுறையில தலைமை தாங்கி நடத்தி கொடுத்திருக்காரு, மாமாவுடைய நாடகத்தை. அப்புறம் பாலைவனத்து ஒளிவிளக்கு அப்படிங்கிற ஒரு சமூக சீர்த்த நாடகம் ஒண்ணு அவர் வந்து செஞ்சிருக்காரு. அந்த நாடகத்துடைய விளம்பர பதாகை நான் வந்து அவங்க வீட்டுல நான் பாத்துருக்கிறேன். அப்படி அவருக்கான ஒரு தீவிர செயல்பாடு வந்து, அப்புறம் கருடைய கழகத்துல இருந்து அவருக்கு வந்து பேரை கல்யாணராமங்கிற பேரை மாத்தி அன்பானந்தன் அப்படின்னு அவருக்கு பேர் சுட்டினாங்க. அந்த பேர்ல அவர் வந்து தீவிரம் வாங்கிட்டு இருந்தாரு. இது ஒரு எனக்கு சின்ன வயசுல பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆர்வத்துன விஷயம். அப்புறம் வந்து அடுத்த அம்மாவுடைய அடுத்த அண்ணன் வந்து ஒரு ஓவிய ஆசிரியர், பள்ளியில ஓவிய ஆசிரியர். வீட்லயும் வந்து படங்கள் போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட், வீட்டுல வந்து அவருக்கு படங்கள் போட்டோ புகைப்படங்கள் கொடுக்கும்போது அது வந்து பெரிய வண்ண ஓவியமா தீட்டு கொடுக்கக்கூடிய ஓவியராக இருந்தது. பள்ளியில ஓவிய ஆசிரியர் வேலை செஞ்சாரு. வீட்டுல வந்து ஒரு ஸ்டுடியோ, டார்க் ரூம், இந்த மாதிரி விஷயங்களோட அவரு இருந்தார். அப்போ இதன் சார்ந்து அம்மாவுக்கும் இந்த வெகுஜன பத்திரிகைகள் படிக்கக்கூடிய ஆர்வம் அதிகமா இருந்தது அந்த காலத்துல. இப்போ நானும் என்னுடைய அண்ணன் மாதவனும் சேர்ந்து இந்த குங்குமம், குங்குமம், ராணி இது போல பத்திரிகை பத்திரிகைகள் அவங்களுக்கு நாங்க வாங்கிட்டு வந்து கொடுப்போம். பிறகு அந்த அந்த காலத்துல இந்த சாண்டில்யன், இந்த மாதிரியான கல்கி, அகிலன், இப்போ நாப்பா போன்ற நாவல்கள் அதிகமா கிடைக்கும். அதுவுமே வந்து அம்மா படிப்பாங்க, அவங்க பேர் நாங்கள் படிப்போம். அப்புறம் நாங்க சிறுவராக இருக்கும்போது அந்த சிறார் நூல்கள் ரொம்ப ரொம்ப தேடி விரும்பி படிப்போம். அந்த காலகட்டத்துல சிறார் இலக்கியங்கள் படிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய எண்ணிக்கையிலான நண்பர்கள் ஒரு கூட்டமா சேர்ந்து இயங்கணும். எல்லாரும் வாங்குவோம், அதை மாற்றி மாற்றி படித்துக் கொள்வோம். இது போல ஒரு சூழ்நிலை தான் இப்ப எழுத்துக்கும் ஓவியத்துக்கும் என்னைய தூண்டதா இருக்கும்னு எனக்கு தோணுது.
குழந்தை இலக்கிய ஆளுமைகள் எல்லாம் வந்து தமிழ மிக மிக குறைவுன்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படி வந்து குழந்தை இலக்கியம் படைக்கணும், அதே மாதிரி அந்த அதோட சேர்ந்து அந்த மொழிபெயர்ப்புகள் கூட நீங்க நிறைய செஞ்சிருக்கிறீங்க, அதுல ஏன் அதன் மேல அவ்வளவு ஈர்ப்பு உங்களுக்கு?
ஒண்ணு வந்து இப்போ சிறிய வயதுல அப்போ சிறார் நூல்கள், அப்ப வந்து ஒரு புத்தகம் 30 பேசாவுக்கு கிடைக்கும் ஒரு புத்தகம், அது கிட்டத்தட்ட 32 பக்கம் இருக்கும். அது போல காமிக்ஸ் 1 ரூபாய்க்கு ஒரு 100 பக்கம் உள்ள காமிக்ஸ் ஸ்டோரிஸ், சித்திரக்கதை புத்தகங்கள் கிடைக்கும். இது நாங்க வெகுவா வாய்ச்சிருக்கோம். மிக நிறைய சின்ன வயசுல வாய்ச்சது இது போல சிறார் நூல்களும், மாயாஜால துப்பறியும் கதைகளும், தமிழனுடைய துப்பறியும் கதைகள் அநேக நான் வந்து அந்த சின்ன வயசுல வாய்ச்சிருக்கேன். அப்புறம் வந்து கிரைம் ஸ்டோரிஸ், ராஜேந்திரகுமார் போன்றவங்க, சிரஞ்சீவி போன்றவங்க, சந்திரமோகன் போன்றவங்க, அது மாதிரி எழுதக்கூடிய அந்த துப்பறியும் கதைகள், அந்த மர்ம கதைகள், அது போல படிச்சிருக்கு சின்ன வயசுல. அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்துல வந்து ஜெயமோகன் வந்து ஊட்டிக்கு அழைச்சிருப்போம். ஊட்டியில வந்து நித்திய சைதன்ய எதியுடைய ஆசிரமம் இருந்தது. நித்திய சைதன்ய எதி வந்து நாராயணகுருவுடைய சீடர் நடராஜ குருவுக்கு சிஷ்யர் நித்திய சைதன்ய எதி, ஜெயமோகனுடைய குரு அவரு. அவர் இது மாதிரி நித்திய சைதன்ய பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி என்ன ஒரு நாள் ஊட்டிக்கு அழைச்சிட்டு போனாரு. ஃபன் ஹில்ல வந்து அவருடைய ஆசிரமம் இருக்கு, எதியுடைய ஆசிரமம். அங்கே நான் போகும்போது எதி வந்து கிட்டத்தட்ட மலையாளத்திலையும் ஆங்கிலத்திலையும் 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் பல துறை தொடர்பா அவர் எழுதியிருக்காரு. என்ன சிறார் நூல் வந்து நான் இங்க பார்த்தேன், ஊட்டியில பார்த்தேன். அது வந்து வடிவமைப்பு, அதனுடைய உள்ள சித்திரங்கள் எல்லாமே ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ரொம்பவும் என்னை மணங்கவர வகையில அந்த தயாரிப்பு நேர்த்தி இருந்தது. அப்ப அதை நான் வந்து கையில எடுத்து நான் பார்த்துட்டு இருக்கும் போது, இதை நீங்க படிச்சு பாருங்க, நல்லா இருக்கும், நல்ல புக் அப்படின்னு எனக்கு ஜெயமோகன் வந்து ஆலோசனை சொன்னாரு. அப்போ நான் வந்து அந்த மலையாள புத்தகத்தை படிக்கிறதுக்கு நான் ஆரம்பிச்சேன். அதுக்காக நான் வந்து இப்போ அதுக்கு அரிச்சியுடைய மலையாள, அது மலையாள நூல் நான் எடுத்து பார்த்து எதியுடைய மலையாள நூல் அது வந்து. அப்போ அந்த நூலை படிக்கிறதுக்காக மலையாளம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு ஏற்பட்டது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலங்கள் 4 ஆண்டு காலங்கள் அந்த மொழியை வந்து அணுகிறதுக்கான, அதை பரிச்சயப்படுறதுக்கான அநேக சிரமங்களை நான் வந்து மேற்கொண்டேன். அப்போ வந்து அந்த மொழியை வந்து பயின்று கொள்வதற்கு அடிப்படையில அரிச்சு அடைந்த எழுத்துக்களை, எழுத்து வடிவங்களை கற்றுக்கொண்ட பிற்பாடு வந்து சிறாறு இலக்கிய நூல்களை படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் வந்து மொழி வந்து ஒக்கபிரேரி நமக்கு வந்து அதிகமா இருக்கும்னு எனக்கு வந்து தோணுச்சு. அப்ப அது சார்பாக வந்து மலையாளத்துல இருக்கக்கூடிய சிறார் பத்திரிகைகளை நான் வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன், சிறார் நூல்கள் படிக்க ஆரம்பிச்சேன். அப்படி சிறார் நூல்களை படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இப்போ மலையாளிகள் வந்து எந்த அளவுக்கு சிறார் இலக்கியங்களுக்கு ரொம்ப அபாரமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இங்க தமிழகத்துல வந்து எந்த அளவுக்கு ஒரு புறக்கணிப்புல இருக்கு, யாரும் அதை பற்றி கவனம் செலுத்தாத ஒரு நிலைமை இருக்கு அப்படிங்கிற வித்தியாசம் எனக்கு வந்து தெரிஞ்சது. இப்போ தமிழகத்துல வரக்கூடிய சிறார் இலக்கியங்களும் வந்து அவ்வளவு மிக உயர்வான ஒரு தளத்துல, அப்படிப்பட்ட ஒரு கற்பனை தளத்திலேயோ, ரொம்ப ஒரு அழகான ஒரு தளங்கள்லயோ அப்படி வரல, சிறார் இலக்கியங்கள் வரல. ஒரு காலகட்டத்துல செயல்பாடு நல்லா இருந்தது. இப்ப அழகியப்பா, வைகவந்தன் போன்றவங்க 50களில் வந்து சிறார் இலக்கிய சங்கம் வச்சிருந்தாங்க. அப்போ அவங்க வந்து ரொம்ப தீவிரமா சிறாருக்கான இலக்கியங்களை வந்து முன்னெடுத்தாங்க, ரொம்ப ரொம்ப தீவிரமா முன்னெடுத்தாங்க. அவங்களுக்கான நல்ல புத்தகங்களை பதிப்பிக்கிறது, சிறார்களுக்கான கலை போட்டிகள் நடத்துறது, பெரிய சிறாலைக்கு ஆளுங்களை கொண்டு வந்து உரையாட வைக்கிறது அப்படின்னு பல தளங்கள்ல இந்த சிறார் இலக்கியத்துல 50களில் வந்து அவங்க வைகோவிந்தனும் அழவள்ளியப்பாவும் அது சார்ந்த அநேக ஆளுமைகள் வந்து செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கு பாடவே பெரிய அளவுக்கு வந்து வறுமை நிலவு இன்றைய வரலையும் அது அப்படிதான் இருக்கு. அப்போ இந்த சூழலை பற்றி பார்க்கும்போது நம்ம வந்து மிக சிறாலைக்கு சம்பந்தப்பட்டு மிக தாழ்வா இருக்கும். அவங்க கேரளத்துல மலையாளிகள் வந்து ரொம்ப உத்வேகமா அதை கொண்டு போறாங்க. அவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு வந்து ரொம்ப தீவிரம் உணர்றாங்க. அடுத்த தலைமுறையும் அடுத்த அரசியலும் இவங்க தான் வந்து ஸ்தாபிக்க போறாங்க. நம்ம பிரதேசம் வந்து அடுத்து வந்து இவங்களதான் வந்து மேம்படும், இந்த மக்கள் வாழ்க்கை வந்து மேற்கொண்டு செழிக்க வைக்க வேண்டியது இவங்களுடைய பொறுப்பு தான் அப்படின்னு அந்த நோக்கம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுல வந்து அவங்க கொண்டு சேர்க்கிறாங்க உலக சிறார் இலக்கியங்களையும். இப்ப வந்து அந்த பிரான்சில் உள்ள மூத்த மலையாள எழுத்தாளர்களும் இளைய மலையாள எழுத்தாளர்களும் அவங்களுக்கான செயல்பாடுகளுடைய ஒரு பகுதியா சிறார் இலக்கியத்துக்கு எழுதுறது, சிறார் இலக்கியம் படைக்கிறது அப்படிங்கிறத முதன்மையா வச்சிருக்காங்க, மிக முதன்மையா வச்சிருக்காங்க. அப்போ அது போல வெளியீடுகளை பார்க்கும்போது இங்கே இது போல இல்லையேங்கிற ஒரு பெரிய வருத்தம் எனக்கு வந்து ஏற்பட்டு சமகாலத்துல. அப்போ இந்த மாதிரியான முயற்சிகள்ல கொஞ்சம் வந்து இங்க நம்ம முன்மாதிரியா வைப்போம், தமிழகத்துல முன்மாதிரி வைப்போம். உதாரணமா வந்து சிவதாசுடைய பேராசிரியர் சிவதாசுடைய சிறார் இலக்கியம், மலையாள திருவர்களுடைய சிறார் இலக்கியம். அப்போ வந்து அங்கே மலையாள சிறார் இலக்கியத்துல மிக முக்கியமான ஒரு பெரிய ஆளுமையா இருக்கிற வந்து சுமங்கலாங்கிற அவங்களுடைய கதைகள், சிறார் இலக்கியங்கள், அதை அது போல விஷயங்கள் இங்க முன்மாதிரியா வைக்கலாம். இது யாருக்கும் இது போல இருக்குது, சிறாரைக்கு இது போலவும் இருக்கு, நம்ம இது போலவும் செய்யலாம், இது ஒரு வழி அப்படிங்கிற வகையில ஒரு புதிய அம்சமா தமிழர் சேரும் அப்படிங்கிற நோக்கத்தினாலதான் நான் அந்த சிறார் இலக்கிய முடிவுகள் ஆரம்பிச்சேன்.
சரி, உங்க வாழ்க்கை பின்னணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இப்போ நான் வந்து முழுநேர எழுத்தாளரா இருக்கிறேன். இப்ப சென்னையில முகப்பேர்ல நான் வந்து வசிக்கிறேன், சென்னை அண்ணா அலுவலகத்தில் முகப்பேர்ல நான் வந்து வசிக்கிறேன். எழுத்து பணி தான் என்னுடைய வாழ்க்கை பணியா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. விசேஷமா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் ஒண்ணு இல்லை. எனக்கு வந்து எப்பயுமே நம்ம பேசுறது போல எனக்கு படிக்கணும், கவிதை தோணும் போது அதை எழுதணும், இல்ல கதை எழுதணும், இல்ல நாவலுக்கான ஒரு மணலை வாய்க்கும் போது அதுக்குள்ள நம்ம வந்து பயணிக்கணும். ஓவியம் நமக்கு வந்து தூண்டுதலா இருக்குது, நம்ம வந்து மனசை வந்து வெகுவா அழைக்குது அப்படிங்கிற போல அதுல ஈடுபடணும் அப்படிங்கிற மாதிரியான தன்மையில தான் நான் வந்து இந்த வாழ்க்கையை நான் வந்து பாக்குறேன். அப்படிதான் நான் இதுவரையும் அது ஒண்ணு அமைந்து கொண்டிருக்கு என்றால் நான் வந்து அமைச்சிருக்கிறேன், அவ்வளவுதான்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க iTunes இல் எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.